بسم الله الرحمن الرحيم.
السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனுடைய பெரும் கருணையினால் நாம் எல்லாம் இறை இல்லத்திலே அமர்ந்து கொண்டு இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்வதற்கும் நமது வாழ்க்கை நெறியை வணக்க வழிபாடுகளில் எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும், உலக விஷயங்களில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதனையெல்லாம் பல மார்க்க அறிஞர்களுடைய உரைகளில் கேட்டு தெரிந்து கொண்ட நாம் இன்று நம்முடைய சிறார்கள் அவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு முறையில் அருமையான திட்டத்தோடு ஜும்மா தொழுகையிலிருந்து ஆரம்பித்து சிறுவர்களுடைய அந்த உரைகளை கேட்கிற போது நம்முடைய உள்ளமெல்லாம் அழகான முறையில் நெகிழ்கின்றது, சந்தோஷமடைகின்றது. அந்த குழந்தைகள் அவர்களுக்கு உள்ள திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நிகழ்ச்சியாக நான் அதனை பார்த்தேன். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இஸ்லாமிய குழந்தைகள் அந்த அடிப்படையிலேயே வாழ்ந்து மேலும் நம்முடைய சமுதாயத்திற்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய நற்பேர் பெற்ற சாலிஹீன்களாக அவர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய இந்த அமர்வை, இப்போதுள்ள இந்த அமர்வை அந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு தர்பியத் செய்து வைக்க வேண்டும் என்பதனை பெற்றோர்களுக்கு சில வார்த்தைகளில குறிப்புகளை கொடுங்கள் என்கின்ற ஒரு செய்தியை எனக்கு மரியாதைக்குரிய மௌலவி அவர்கள் கூறினார்கள். பெற்றோர்களுக்கு நாம் கூறக்கூடிய அறிவுரையாக ஆக்குவதற்கு முன்பு குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு முன்னோட்டமாக சில செய்திகளை வைக்கின்றேன். அல்லாஹின் நல்லடியார்களே, பொதுவாக நம்முடைய குர்ஆன் ஹதீஸ் ஒளியிலே பறக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹ்விடத்திலிருந்து கற்றுக்கொள்கின்றோம், நபிமார்களுடைய வாழ்க்கையிலிருந்து படிப்பினைகளை பெற்றுக் கொள்கின்றோம், சலஃபு சாலிஹீன்கள் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதனையெல்லாம் பார்க்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவனிடத்திலிருந்தே ஆரம்பிப்போம். அவன் மனிதனை படைக்கின்றான், ஆதம் அவர்களை. அந்த ஆதம் அவர்களை படைத்து அவர்களை எவ்வாறு தர்பியத் பண்ணுகிறான் என்பதனை சூரத்துல் பக்ரா அத்தியாயத்தினுடைய 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது உலகத்தில் அல்ல, சுவர்க்கத்தில் வைத்து நடக்கின்றது. வகுல்னா யா ஆதமு உஸ்குன் அன்த உஸௌஜுக அல் ஜன்னத ஃபகுலா மின்ஹா ரகதன் ஹைது ஷிஇதுமா வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரத ஃபதகூனா மினல் லாலிமீன். ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் சுவர்க்கத்திலே வீற்றிருங்கள், அமருங்கள். இந்த சுவர்க்கத்தில் எல்லாவித பழ வர்க்கங்களையும் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள். ஆனால் இந்த குறிப்பிட்ட ஒரு மரத்தின் பக்கம் நெருங்காதீர்கள். அவ்வாறு நெருங்கினால் பாவிகளாக குற்றவாளிகளாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்து சூரத்து தாஹாவில நான் அவசரமாக சொல்கின்றேன், ஒரு பிரீஃபா நம்ம முதல்ல பார்க்கணும். சூரத்து தாஹாவில 121 வசனத்தில் ஃபஅகலா மின்ஹா ஃபபதத் லஹுமா ஸவ்ஆதுஹுமா வதஃபிகா யக்ஸிஃபானி அலைஹிமா மின் வரக்கி ஜன்னா வஅஸா ஆதமு ரப்பஹு ஃபகவா. ஆதமும் ஹவ்வாவும் அந்த பழத்தை சாப்பிட்டு விடுகின்றார்கள். சாப்பிட்டதனால் அவர்களுடைய மர்ம அந்த விஷயங்கள் எல்லாம் வெளியாகி அவர்கள் தங்களுடைய அவுரத்துகளை எல்லாம் மறைக்க ஆரம்பித்து விடுகின்றார்கள். அது வரைக்கும் நிர்வாணமா இருந்தாங்க. எது இச்சை என்பது கூட தெரியாமல் இருந்தது. அந்த குறிப்பிட்ட பழத்தை சாப்பிட்டதனால் அவர்களுக்கு மர்ம உறுப்புகள் எல்லாம் தெரிய சுவர்க்கத்தினுடைய இலைகளை கொண்டு அவர்கள் மறைக்க ஆரம்பித்தார்கள். ஆதம் தன்னுடைய ரப்புக்கு மாறு செய்து விட்டார், அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செய்து விட்டார் என்று அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா சொல்கின்றார். தப்பு செய்துவிட்ட அந்த ஆதம் அவர்களை நோக்கி அல்லாஹ் மீண்டும் கூறுகின்றார். இது ஒரு உரையாடல் போன்று வசனங்கள் வேண்டுமானால் 2வது அத்தியாயத்திலேயும் 20வது அத்தியாயத்திலேயும் 7வது அத்தியாயத்திலேயும் அப்படி பரவி இருக்கிறது. அதில் நாம் ஒருங்கித்து பார்க்கின்ற போது 7வது அத்தியாயத்தில் 20வது வசனத்தில் ஃபனாதாஹுமா ரப்புஹுமா அலம் அன்ஹக்குமா அன் தில்கும ஷஜரதி வஅகுல் லக்குமா இன்ன ஷைத்தான லக்குமா அதுவும் முபீன். ஆதம் ஹவ்வாவுடைய ரப் அவர்களை அழைக்கின்றான். அழைத்து நான் உங்களை விளக்கவில்லையா, இந்த பழத்தில் சாப்பிடாதீர்கள் என்று சொல்லவில்லையா, நான் அப்படி தடுத்து வைத்தேனே, நீங்கள் ஏன் சாப்பிட்டீர்கள், நான் தடுத்து வைக்கவில்லையா. அடுத்து அக்குள்ளக்குமா இன்ன ஷைத்தான் அளக்குமா அது முபீன், இன்னும் ஷைத்தான் உங்களுக்கெல்லாம் பகிரங்க விரோதி என்று நான் கூறவில்லையா. அல்லாஹ் சொல்கின்றான். அடுத்த வசனத்தில் காலா ரப்பனா வலம்னா அன்புசனா வயல்லம் தகசிர்லனா தரஹம்னா எனக்கு ஆதமும் ஹவ்வாவும் உடனே சரண்டர் ஆகிறாங்க. இறைவா நாங்கள் தவறு இழைத்து விட்டோம், நாங்கள் தவறு இழைத்து விட்டோம், நீ மன்னிக்கவில்லை என்றால் ரஹ்மத் செய்யவில்லை என்றால் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஃபதலக்கா ஆதமு மிர் ரப்பிஹி கலிமாத்தின் ஃபதாப அலைஹி இன்னஹு ஹுவத் தவ்வாபு ரஹீம் 2வது அத்தியாயத்தில் 37வது வசனத்தில் அவர்கள் கூறிய அந்த தௌபாவை, அவர்கள் கேட்ட அந்த பாவ மன்னிப்பை இறைவன் கேட்டான், அவர்களுடைய தௌபாவை மன்னித்து விட்டான். இதிலிருந்து என்ன தெரிகிறது? அல்லாஹ்வுக்கும் ஆதமுக்கும் நடந்த ஒரு உரையாடல், ஒரு செயல்பாடு, அது ஒரு நடவடிக்கை. பொதுவாக உலகத்தில் நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்ப்பதாக இருந்தால் எத்தனையோ விஷயங்கள், ஏராளமான விஷயங்கள், தாராளமான விஷயங்கள் அனுமதியான விஷயங்களாகவே இருக்கிறது. இஸ்லாத்தில் தடைகள் அதிகம் அல்ல, அனுமதிகள் தான் அதிகம், தடைகள் மிக குறைவு. இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது என்பது வியாபாரத்தில் முதல்ல ஓபன் தான். வியாபாரம் எந்த வியாபாரம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம், எதை தடை விதிக்கின்றானோ அது மட்டும்தான் தடை இல்லையா. அதே போன்று சொர்க்கத்தில் எல்லாமே உங்களுக்கு அனுமதி, அந்த ஒரு தடையான அந்த மரத்தின் பக்கம் நெருங்காமல் இருப்பது. நாம் குழந்தையை வளர்க்கிற போது அனுமதியான காரியங்கள் ஆயிரம் இருக்கலாம், ஆனால் அந்த பிள்ளைகள் தவறான ஒரு காரியத்தை செய்கின்ற போது அந்த தவறை உணர்கிறார். உணர்ந்ததும் நாம் என்ன செய்கின்றோம், நமக்கு மாறு செய்து விட்டார், நாம் சொல்லியும் மீறி நடந்து விட்டான் என்று அந்த குழந்தை மீது நாம் பாய்கின்றோம், அடிக்க முயல்கின்றோம், ஏசுகின்றோம், பேசுகின்றோம், என்னென்ன வேண்டுமானால் செய்கின்றோம். ஆனால் படைத்த ரப்புல் ஆலமீன் ஆதமை பார்த்து ஏசவில்லை, பேசவில்லை. நான் உங்களுக்கு தடுத்து வைக்கலையா, விலக்கி வைக்கலையா, இது கூடாதுன்னு சொல்லலையா, ஷைத்தான் உங்களுக்கு விரோதி என்று சொல்லவில்லை, அப்படி அதோடு தான் நிறுத்திக்கொண்டான். ஏன் சாப்பிட்ட, உனக்கு என்னென்ன தண்டனை தருகிறேன் என்று ஆதம் ஆதமை பார்த்து ரப்புல் ஆலமீன் சொல்லல. சாதாரண மென்மையான வார்த்தைகளால் சொல்கிறார். இப்படி சொன்னதுமே அந்த குழந்தை என்ன செய்யும், ஏன்பா இதை செய்த, இதனால உனக்கு நஷ்டம் தானே, ஏன் இதை சாப்பிட்ட, இதனால உனக்கு உடல் ஆரோக்கியம் கேடுதானே என்று நம்ம சொல்லும் போது ஐஸ்கிரீம் சாப்பிட்டா சளி வரும்னு சொல்றோம் இல்லையா. இப்படி நம்ம சாதாரணமா ஒரு விஷயத்துல நம்ம சொன்னோம் அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தை ஏற்றுக்கொள்ளும். அடுத்து இந்த மனிதன் ஆதம் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுகிறார்கள். அப்ப அந்த குழந்தை குற்ற உணர்வு தெரிந்த பிறகு அம்மா அப்பா கிட்ட சார் இனிமே செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னா இது ஓரம் வச்சுக்கிடுவோம் மனசுக்குள்ள. இன்னொரு தடவை அதை செய்யும் போது அன்னைக்கும் இப்படிதான் செஞ்சா, இன்னைக்கும் இப்படி செஞ்சா, நாளைக்கும் அப்படிதான் செய்வா அப்படின்னு இவனே செய்ய தூண்டி அடிப்பான் இல்லையா. ஆனால் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா ஆதமுடைய அந்த மன்னிப்பை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்கின்றான். உன மன்னிச்சிட்டேன், இதான் ரப்புல் ஆலமீன். இதுதான் மனிதர்கள் சக மனிதர்களோடு தனக்கு கீழுள்ள மனிதர்களோடு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நெறிங்க. இந்த வாழ்க்கை நெறியை நம்ம பின்பற்றிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு தாய் தன்னுடைய மகனுக்கு மட்டுமல்ல, ஒரு தாய் அவளுடைய கணவருக்கு கூட, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு நண்பன் அவனுடைய நண்பனுக்கு கூட, தொழில்துறையில எல்லா விஷயங்களிலேயும் மனிதனுடைய உலக வாழ்க்கையில அனைத்து துறையிலேயும் இந்த ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில அமைத்துக் கொண்டால் கண்டிப்பாக எங்குமே பிணக்கும் வராது, எந்த ஒரு பிசகுதலும் வராது, கள்ளம் கபடுகள் வராது, பொறாமைகள் வராது. இதுதான் வாழ்க்கை நெறி, அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா காட்டி தந்த வாழ்க்கை நெறி. ஆனால் இன்றைய இந்த அமர்வுல நமக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்ன, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை அப்படித்தானே. இந்த இடத்துல உடனே என்ன செய்வாங்க, தந்தையா இருக்கக்கூடியவங்க இந்த குழந்தைய தருதல வர்றதுக்கு அவதான் காரணம் கொண்டாடி காட்டிடுவான், இவன் ஒதுங்கிடுவான். அந்த குழந்தை நல்லபடி படித்து நல்ல ஓதி நல்ல ஒழுக்கமா நடந்து கொண்டான், இது யார போல இருக்கு, நூலை போல சேலன்னு பொம்பளைக்கு சொன்னாங்க, என்ன போலதான் அவன் வளர்ந்துருக்கான், என்ன போலதான் படிச்சு இவன் இப்படி பெருமை பண்ணிக்கிறான் இல்லையா. பொம்பளைகளை பார்த்தா கொஞ்சம் முரட்டுத்தனமா இருந்தா அப்பனை போல வந்திருக்கான், இவன் அப்பனுக்கு தப்பாம பிறந்திருக்கான் அப்படின்னு முரட்டுத்தனமா வளர்ந்தா. இது நம்முடைய பெண்கள் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த இடத்துல வந்து ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே விட்டு கொடுக்காம பேசினா அந்த குழந்தை எங்க போய் நிற்கும். அப்ப முதன் முதல்ல ஒரு குழந்தையை வளர்ப்பதில் தர்பியத்துல அந்த குழந்தைய தர்பியத்து பண்றதுக்கு முன்னாடி முதல்ல கணவனும் மனைவியும் தர்பியத்தா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கணும், அவங்க ரெண்டு பேரும் எல்லா கருத்துக்களையும் ஒத்து போகணும். ஒத்து போய் தான் அந்த குழந்தைய வளர்ப்பதிலே மிக இலகுவாகவும் நாம் எப்படி எண்ணுகின்றோமோ, நாம் எப்படி ஒரு சிற்பி ஒரு வடிவத்தை அவன் செய்வதற்கு அவனுடைய கற்பனையில எப்படிலாம் செய்யலாம் என்று எண்ணுகின்றானோ களிமண்ணை வைத்துக் கொண்டு அதே போன்று நாம் இருவரும் சேர்ந்தால் குழந்தையை நல்லபடி வளர்க்கலாம், நல்லபடி ஆளாக்கலாம் என்கின்ற எண்ணம் மேலோங்க வேண்டும். இதுல பெற்றோர்கள் இருவருக்குமே கடமை இருக்கிறார். இதனால்தான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் இறந்து விட்டால் இன்கதல் அமல், அவனுடைய அமல்கள் எல்லாம் முடிவடைந்து விடுகின்றது. இல்லா பிசலாஸ், மூன்று காரியங்களை தவிர இல்லையா. அதுல கடைசி என்ன சொன்னாங்க நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, வலதுன் சாலிஹுன், பிரார்த்தனை செய்யக்கூடிய குழந்தை. குழந்தை அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை யாருக்கு பிரார்த்தனை செய்யும், வலதுன்னு சொன்னா பெற்றோர்களுக்கு, தாய்க்கும் துவா செய்யும் தந்தைக்கும் துவா செய்யும், அது போன்ற ஒரு குழந்தை இல்லையா. அப்ப ஆரம்பம் பிறப்பு என்பது அல்லாஹ் நமக்கு அளித்த ஒரு நேமத். ஏதோ நாம் கணவனும் மனைவியும் சேர்ந்து வளர்ப்பதில் ஒன்றுபடுகின்றோம், ஆனால் அந்த பிள்ளை உருவாகுவதில் ஒன்றுபட முடியுமா நம்மளால். ஒரு ஆண் குழந்தையே நம்ம இருவரும் சேர்ந்து பெற்றுக்குறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா, யாரா பிறக்க முடியுமா. அல்லது நமக்கு தேவை பெண் குழந்தை தான், அல்ல ஏதாவது ஒரு குழந்தை வரட்டுமே, நம்ம நினைப்பினால ஒண்ணுமே நடக்க போறதில்லை. அப்ப அந்த குழந்தை உருவாகுவதற்கு காரணம் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா. அவன் நமக்கு அளிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நேமத். அந்த நேமத் நம்ம எப்படிலாம் பாதுகாக்கிறோம், ஒரு கட்டிடம் கட்டுறோம், ஒரு வீடு கட்டுறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்தெந்த சூழ்நிலையில எந்தெந்த இன்ஜினியர்களை வச்சு நல்ல படித்தவனா பார்த்து நல்ல அனுபவம் உள்ளவனா பார்த்து அந்த வீடை ஒவ்வொரு செங்கலா வைக்கும் போது பார்த்து என்ன செய்யறோம், செய்கின்றோம். அது நமக்கு அளித்த ஒரு நியமத்தினால நம்ம அந்த வீடை கட்டுறோம். அல்ல இந்த ஒரு நியமத்தான ஒரு விஷயத்திலையும் கண்ணும் கருத்துமாக இருக்கிறோமே, ஆனால் அல்லாஹ் நமக்கு ஹிபத்தாக அன்பளிப்பாக, அல்லாஹ் அப்படித்தான் சொல்றான், உங்களுக்கு குழந்தை தந்தது ஒரு அன்பளிப்புங்கிறான், ஒரு நன்கொடை அப்படிங்கிறான். அந்த நியமத்தை நம்ம எப்படி பார்க்கணும்? ஒவ்வொரு நியமத்தையும் அல்லாஹ் கட்டாயமாக மறுமையில கேட்பான். அந்த நியமத்தை கொண்டு நீங்கள் என்ன செய்வீர்கள்? ஒரு வசனம் சூரத்து தக்காசுர், அல்ஹாக்கு முத்தக்காசுர் என்கின்ற அந்த அத்தியாயத்தினுடைய கடைசி வசனம், சும்மல துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம். அல்லாஹ் அளித்த அந்த நியமத் ஒவ்வொன்றும் மறுமையில கேட்கப்படும் என்று கூறுகின்றான். அந்த வசனம் இறங்கியதனுடைய சபப் நுசுல் சொல்லுவாங்க, அந்த காரணத்தை பாத்தீங்கன்னா குழந்தையினுடைய நியமத்தில் இரவுல பசியும் பட்டினியுமா இருந்து ஏதோ ஒரு உணவு கிடைத்தது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்டு அந்த சஹாபாக்களோட வராங்க, வருகின்ற நேரத்தில் ரசூல் சொல்லுவாங்க, இப்ப நம்ம சாப்பிட்டோமே அந்த ஈத்தப்பழம் பேரீத்த பழம், அதையும் மறுமையில் அல்லாஹ் கேட்பான். ஒரு நியமத், எந்த ஒன்றையும் அல்லாஹ் விட்டுவிட மாட்டான். அந்த நியமத்திற்காக வேண்டி இறைவனுக்கு நன்றி செலுத்தினீர்களா என்று கேட்பான். ஒரு நியமத்தை கொடுத்திருக்கின்றேனே, அந்த நியமத்தை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள்? சும்மல துஸ்அலுன்ன யௌம இதின் அனின் நஈம். நம்ம என்ன சொல்லுவோம்? இறைவா குழந்தை கொடுத்த, அதுக்கு அவன் என்னென்ன ஆசைப்பட்டானோ அந்த சாப்பாடுலாம் கொடுத்த, என்னென்ன விரும்பினான புதிய புதிய லேட்டஸ்டான அந்த டிரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்த. இது நடக்குது இன்னும் எங்களுடைய ஏரியாக்கள்ல, எங்க அதிகமா நல்ல ஒரு டீச்சர்கள் கொண்டு படிக்க வைக்கின்றார்களோ அது காஸ்ட்லியா, சாதாரண ஸ்கூல்ல நல்ல படிச்சு கொடுக்க வாத்தியார் இருந்தாலும் காசு அதிகமா கொடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சேன். சொல்றோமா இல்லையா? அவனுக்கு தேவையான மாத்திரை மருந்துகள், அவனுடைய உடல் ஆரோக்கியத்திற்கு என்னென்ன தேவை இருக்கிறதோ அவங்க அனைத்தையும் நான் கொடுத்தேன், அவனை சிறப்ப நான் வளர்த்தேன். பார்த்தா தெரியல கொழுகுன்னு இருக்கிறான் பாருங்க. இதைத்தான் நம்ம சொல்றோமே தவிர, இது வந்து நீங்க மட்டும் ஆறறிவு படைத்த மனுஷனுடைய வார்த்தையா இல்ல? இது ஐயறிவு படைத்த கால்நடைகள் மிருகங்கள் பறவைகள் எல்லாமே தன்னுடைய தான் ஈண்டெடுத்தவைகளை அது கூட ஊட்டி வளர்க்கிறது, அது கூட எதிரிகள் இருந்து பாதுகாக்கிறது. ஒவ்வொன்றும் நம்ம கண்ணால பாக்குறோம். பெற்றோர்களுக்கு தான் இது உபதேசமே தவிர சிறுவர்களுக்கு அல்ல. உங்களுக்கெல்லாம் தெரிந்த விஷயம், ஒரு கோழி தன்னுடைய குஞ்ச கழுகு பறந்து வந்தால் கூட அந்த கழுகு இது கோழியே தூக்கிட்டு போயிரும், ஆனாலும் அந்த கழுகை எதிர்க்கக்கூடிய துணிச்சல் எதற்காக வருகிறது? அந்த குஞ்சை காப்பாற்ற வேண்டும், கோழி குஞ்சை காப்பாற்ற வேண்டும் இல்லையா? அப்ப அவைகள் கூட எப்படி ஊட்டி வளர்க்கிறது? எங்கிருந்தோ தீனை எடுத்துக்கொண்டு கூட்டுக்கு வந்து தீட்டுவதை நாம் பார்க்கிறோம். இதை விடவா நாம் அன்பும் பாசமும் நம்முடைய குழந்தைகள செய்யணும்? அப்ப அதுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? இன்னும் சொல்வதாக இருந்தால், முஸ்லிம் சமுதாயமே, நாம எல்லாம் முஸ்லிம், ஆமனு சொன்னா நம்மளை தான் சொல்றான் அல்லாஹ் இல்லையா? ஆனா முஸ்லிம் அல்லாதவர்கள் கூட நம்மை விட அதிகமான படிப்புகளையும், நம்மை விட டிரெஸ்ஸுகளையும், நம்மை விட உணவுகளையும் அவர்களுடைய குழந்தைகளுக்கு கொடுக்கறாங்களா இல்லையா? அப்ப அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? என்ன தர்பியத்? இதுதான் தர்பியத் அப்படின்னு சொன்னால், அப்ப அவர்கள் செய்வது நம்மை விட உயர்ந்தான உயர்வான ஒரு தர்பியத் இல்லையா? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இவைகளை தர்பியத் என்று எண்ணிவிடாதீர்கள். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, இப்படி பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்ப்பது தான் குழந்தை வளர்ப்பு என்று எண்ணிவிடாதீர்கள். எப்போதும் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் மறுமையினுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும். நான் வளர்க்கின்ற குழந்தைகள், நான் வளர்க்கின்ற பிள்ளைகள், இது என்னுடைய மரணத்திற்கு பிறகும் இது எனக்கு பிரார்த்தனை செய்யும், எனக்காக வேண்டிய அல்லாஹ்விடத்தில் துவா செய்யும், அந்த குழந்தைகள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் எல்லாம் எனக்கு நன்மையாக வரும், நான் கற்றுக் கொடுக்கின்றேன், அந்த குழந்தைகளுக்கு எவ்வாறு நான் தொழ வைக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கின்றேன், என்னுடைய வீட்டிலே அது உண்ணும் போது இன்னென்ன கூற வேண்டும், இப்படித்தான் சாப்பிட ஆரம்பிக்க வேண்டும், இப்படித்தான் உண்ண வேண்டும், இப்படித்தான் தன்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டும், ஒவ்வொன்றையும் இஸ்லாமிய அடிப்படையில நான் கற்றுக் கொடுப்பது தான் மாற்றார்களுக்கும் நமக்கும் உண்டான மிகப்பெரிய வேறுபாடு, வித்தியாசம். இது இல்லை என்றால் அவர்களுக்கும் நமக்குள்ள ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒண்ணுமே இல்லை, அவர்கள் தான் சிறந்தவர்களாக மாறிவிடுவார்கள். அது தப்பே கிடையாது. அந்த மாதிரி மனிதர்களாக இருந்தால் முஸ்லீம் அல்லாதவர்கள் சிறந்தவர்கள். நாம் முஸ்லீம் என்று பேரளவுக்கு இருக்கக்கூடாது. எத்தனை குழந்தைகளை நாம் தொலை வைத்திருக்கின்றோம், நம்முடைய பிள்ளைகளை, குழந்தைகள் பக்கத்து பிள்ளைகள் கூட இல்லை. நம்முடைய மக்களை, நாம் ஈன்றெடுத்த மக்களை ஃபஜ்ருக்கு தொழுகைக்கு எழுப்பியிருக்கிறோமா? இல்ல, கடுமையான குளிரா இருக்குது, இப்ப எழுப்பினா அவங்க சளி பிடிச்சு சொல்றோம். ஓத வைத்திருக்கிறோமா? அவன் ஓத வச்சா படிப்பு கெட்டு போகும். காலையில முடிச்ச உடனே நேரம் என்ன செய்யறோம்? அவனுடைய படிப்புக்குண்டான எல்லா வேலைகளையும் ஈடுபடுகின்றோமே. மார்க்கத்திற்காக என்ன செய்தோம் பெற்றோர்களே? தர்பியத்தில் அவுலாத் அப்படி சொல்லும் போது பெற்றோர்களாகிய நாம் தான் சிந்திக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி கொண்டு போகிறோம்? நபிமார்கள் அவர்கள் ஒவ்வொருவர்களும் பிரார்த்தனை செய்கின்ற போது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் குழந்தை இல்லாம, ஏன்னா உண்மையிலேயே இந்த நியமத்தை பத்தி குழந்தை இல்லாதவர்களிடத்தை கேட்டாதான் தெரியும். குழந்தை பாக்கியம் உள்ள அந்த ஒரு பாக்கியத்தை குழந்தை இல்லாதவர்கள் தான் ஏங்கி கண்ணீர் வடிப்பார்கள், எனக்கு குழந்தை இல்லையே. ஆனா குழந்தையை பெற்றவர்கள் ஏதோ அவங்களுடைய முயற்சியினால கிடைச்ச மாதிரி இப்படிதான் நினைச்சுக்கிட்டு அது எப்படி வளர்ந்தாலும் வளர்ந்துரும், என் பேர் சொல்லும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலேயே அப்படி அல்ல. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நபிமார்கள் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் துஆ கேட்கின்றார்கள். قال ربي هب لي من لدنك ذرية طيبة. ஆல் இம்ரான்ல 38வது வசனத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம், இறைவா நீண்ட வயதிற்கு பிறகு குழந்தை பாக்கியமே இல்லாத ஒரு நேரத்தில் இறைவா எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடு. அந்த குழந்தை பாக்கியம் துர்ரியத்தன் பையிபா, மார்க்க ரீதியான அழகான மார்க்கத்திலே ஒழுக்கத்திலே சிறந்த ஒரு குழந்தையாக எனக்கு கொடு. நபிமார்கள் இப்படிதான் கேட்பாங்க. நபி இப்ராஹிம் 14வது அத்தியாயத்தில் 40வது வசனத்தில் அவர்கள் கேட்கின்றார்கள், ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வமின் ஸுர்ரியத்தி. இறைவா என்னையும், நம்ம என்ன செய்யறோம், குழந்தைகளை வளர்க்கறதுக்காக அடனி ஓது, அடனி படி, அடனி தொழு சொல்றோம். ஆனா இவன் குர்ஆன் திறந்து கூட பார்க்க மாட்டான். காலையில் முடிச்ச உடனே லெப்பிக்கிட்ட போய் ஓய்ட்டு வா அனுப்புவோம். நம்ம அப்பாக்காரங்க ஓதுறமா, அம்மாக்காருக்கு ஓதுறமா? எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, பசாரை செய்யணும், நாஷ்டா செய்யணும், அதை செய்யணும், இது செய்யணும், எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. பிள்ளைகளும் ஓத ஓதக்கூடிய குடும்பத்திலே சொல்றோம், முதல்ல நம்ம ஈடுபடணுமா இல்லையா? ரப்பி ஜஅல்னி முகீமஸ் ஸலா, இறைவா என்னை தொழக்கூடியவனாக ஆக்கு முதல்ல. நபி இப்ராஹிம் கேட்கின்றார்கள், அடுத்து ஸுர்ரியத்தி, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய சந்ததிகளை. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கின்றார்கள். பொதுவாக இபாதுர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடியார்கள் என்று கூறப்படுகின்ற ஒரு பண்புகளை அல்லாஹ் சொல்கின்றான். ரஹ்மானுடைய அடியார்கள் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாகிய நாம் மட்டுமல்ல, ஆதமிலிருந்தே வரக்கூடிய அந்த இபாது ரஹ்மான். அவர்கள் எப்படி கேட்பாங்க? இறைவா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ஸுர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜ்அல்னா லில் முத்தகீன இமாமா. அந்த அடியார்கள் துஆ கேட்பார்கள். எப்படி கேட்பாங்க? இறைவா எனக்கு குழந்தை பாக்கியத்தை கொடு, எங்களுடைய துரியத்துகளை சிறந்த துரியத்தாக்கு, குர்ரத ஆயுன் இன்னும் கண் குளிர்ச்சியாக அவைகளை ஆக்கு என்று இபாது ரஹ்மான் சொல்வார்கள். எல்லா நபிமார்களும் தங்களுடைய குழந்தைகளை வளர்க்கிற போது எப்படி வளர்க்கணும்? மார்க்க ரீதியாக, ஒழுக்க ரீதியாக, இறைவனுக்கு கட்டுப்பட்டு வணங்கக்கூடியவர்களாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இப்படிதான் நபிமார்களை துஆ செய்ய வச்சிருக்கான். அப்படிதான் வளர்க்கிறார்கள் நபிமார்கள். அந்த வழியிலே வந்த நாம் எல்லாம் எப்படி வளர்க்கணும் குழந்தைகளை? அது போன்றதனாக வளர்க்கணும். அதற்கு யார் முன்மாதிரி? குழந்தைகளை தொலை வைப்பதற்கு முன்பு நாம் தொலை வேண்டும். இதனை அரபியில் பொதுவாக சொல்வார்கள். குழந்தை வளர்ப்புக்கு ஈஸியா சொல்லுவாங்க, இல்அபுஹு சபஅன் வஸும்மா அத்திபுஹு சபஅன் சும்மா சாஹிபுஹு சபஅன். அரபியில ஒரு பழமொழியே சொல்லுவாங்க, இல்அபுஹு சபஅன், ஏழு வயது வரை அந்த குழந்தையோடு நீ விளையாடு. வஸும்மா அத்திபுஹு சபஅன், அடுத்த 7 வயதுல அந்த குழந்தை நல்லது கெட்டதுன்னு தெரிஞ்சிரும். அப்ப அதுக்கு என்ன செய்ய, அதபு ஒழுக்கத்தை நீ பழகி கொடு. சும்மா சாஹிபு பதினாலு வயசு வந்துட்டானுங்க, உங்களை விட உயர்ந்திருப்பான். இப்போ இன்றைய காலத்துல டெக்னாலஜியா இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டா நம்ம ஒவ்வொரு குழந்தையும் பாக்குறோம். இப்ப இருக்கக்கூடிய குழந்தைகளை பாருங்களேன், ஒவ்வொன்றும் நம்மளுடைய தோலுக்கு மேல உயர்ந்துரும். தோலுக்கு உயர்ந்தால் தோலனுக்கு ஒப்பு அப்படிம்பாங்க. ஆனா நம்ம குழந்தை நம்மளை விட உயர்ந்திருப்பான். அப்ப அவனோட இருக்கும்போது நற்பா பழகி அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று அரபியில் ஒரு பழமொழியாக சொல்வார்கள். அதாவது தமிழ கூட எட்டுக்களாக சொல்வார்கள். ஓரெட்டில் வளர்க்காத வளர்ப்பு, ஈரெட்டில் கற்காத கல்வி, மூவெட்டில் முடிக்காத திருமணம், நாலெட்டில் பெறாத பிள்ளை, ஐயெட்டில் சேர்க்காத சொத்து, ஆறெட்டில் அப்படின்னு வரிசையை அடிச்சுட்டு போவான். பாக்குறமா இல்லையா? கடைசியில ஏழு எட்டுல பிரிச்சிருங்கம்மா சொத்த இல்லையா? இப்படி எட்டு எட்டா அவன் சொல்றான். அப்போ நமக்கு தேவை இப்ப குழந்தைகளை வளர்ப்பு அப்படின்னு சொன்னா மூணு எட்டு வரைக்கும் தான். அந்த வளர்க்காத வளர்ப்பு அப்படின்னு சொல்றது அந்த குழந்தையோடு நாம் சந்தோஷமாக எத்தனை தடவை நம்ம இருந்திருக்கோம், எத்தனை பேர் குழந்தையோடு விளையாடி இருக்கோம். நம்ம மக்களோட ஓடி பிடிச்சி விளையாடுங்க. அந்த குழந்தைகள் குழந்தைகளோடு விளையாடுவது அது வேறு. அந்த குழந்தைக்கு என்னுடைய தாய், என்னுடைய தந்தை என்னோடு அன்பாக இருக்கிறாள், என்னோட அன்பாக இருக்கிறார் என்கின்ற எண்ணத்தை நாம் எப்படி வளர்ப்பது? ஒரு சம்பவம், நீண்ட காலத்துக்கு முன்பு நான் படித்த ஒரு செய்தி. மேற்கத்தியவர்கள் அவர்கள் இந்த இன்ஜின் என்ன வாழ்க்கைங்கிறது, மிஷினரி வாழ்க்கை, ரொம்ப இயந்திர வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டே இருக்கிறாங்க. வாடுறதும் போறதும் அது இதுன்னு ஆளு குடும்பத்தையே பார்க்கறது இல்லை, ஃபுல் எல்லா இதுலயும் வேலைகளா இருக்கு. ஆனா குழந்தைக்கு என்ன செஞ்சுக்கணும், அப்பப்போ நீ அங்க போ இங்க போன காசை கொடுத்துரும், பணத்தை கொடுத்துரும், டாலரை கொடுத்துரும். இந்த குழந்தை ஏங்குகிறது, என்னுடைய தந்தை என்னோடு எப்போது இருக்கும்? ஒரே முகம் அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்தா போதுமா, அப்பாவும் பார்க்கணும் இல்ல? இப்படி ஏங்கி தவித்த அந்த குழந்தை அந்த காசை அப்படியே சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கு. சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் அப்பா வெளியே போகும்போது பிடிச்சி இழுத்து, நான் டியூட்டிக்கு போனடா, என்னோட சம்பளம் கிடைக்காதடா. அப்போ அந்த குழந்தை கேக்குது, அப்பா கிட்ட கேக்குது, அந்த பையன் கேக்குறான், உனக்கு எவ்வளவு சம்பளம் தராங்க? ஒரு நாளைக்கு இப்படி ஓவர் டைம் போனா எவ்வளவு சம்பளம்? $200? ஆமா, நான் $200 தர இன்னைக்கு நீ என்னோட தான் ஃபுல்லா இருக்கணும். பாருங்க, ஒரு நாளும் நீ என்னோட இருந்தது கிடையாது, என்னோட விளையாடியது கிடையாது, என்னோட பேசியது கிடையாது. வாரா கப்புறா, அதுக்கு இப்ப கூட வாட்ஸ்அப்ல நிறைய செய்தி வருது. ஒரு வயோதிக காலத்துல சுகம் இல்லாம போய் பார்த்தா இங்க படித்தவங்க சிரிச்சுக்கிருவீங்க இல்லையா? அந்த வயோதிக காலத்தில் உள்ள டாக்டர் எல்லா டாக்டரையும் காட்டியாச்சு, அவனுக்கு எங்கேயுமே சுகம் கிடைக்கல. அப்ப அவன் மனைவி சொன்னாவான், கால்நடை டாக்டர் போய் காட்டு அப்படின்னு. யார்கிட்ட? வெட்டினரி டாக்டர் சொல்றாங்க இல்லையா, கால்நடை. ஏன்னு கேக்குறான், உங்களுடைய வாழ்க்கையே அப்படித்தான் இருக்கு. கோழியை போல முழிக்கிறீங்க, கழுதையை போல அப்படி செய்யறீங்க, மாட்டை போல உடைக்கிறீங்க, நாயை போல குறைக்கிறீங்க, அப்படி இப்படின்னு எல்லாமே கடைசியில காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் கால்நடைகளுடைய அவ்வளவு தன்மைகளையும் சொல்லி இந்த தன்மையுடையவனுக்கு கால்நடை டாக்டர் போனாதான் உனக்கு சுகமாகும் அப்படின்னா. அது போன்ற ஒரு வாழ்க்கையா வாழ்ந்தால் எப்படிங்க நம்ம குழந்தைய வளர்க்க முடியும்? அன்போடு பழகணும், அன்போடு பாசத்தோடு நம்ம குழந்தையை, நான் உன்னோட அன்பாக இருக்கிறேன். சும்மா மனசுல பல பலர் சொல்லுவாங்க, தந்தை கண்டிப்பான தந்தை, அவன் சொல்லுவான், அடிப்பான், நிற்பான், திட்டுவான், பேசுவான். தாய் எப்பொழுதுமே அன்போடையே இருப்பாள், அவள் பெத்தவள் அல்லவா, கஷ்டப்பட்டு வளர்த்தவள், அவள் எப்பவும் அன்பா இருப்பாள். தந்தை ஓரளவுக்கு கராராக இருப்பான். அப்படி இருக்கும்போது சொல்லுவான், நான் அன்பை வந்து மனசுக்குள்ள வச்சிருக்கேன் அப்படின்னு. மனசுக்குள்ள வைக்கிறதல்ல அன்பு. ஒரு நண்பனை நீ விரும்பினாலும், ஒரு நண்பனை நான் உன்னோடு நட்போடு இருக்கிறேன் என்றால் உள்ளத்தோடு வைக்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்கள், நீ ஒருவனுடைய நட்பை நீ இருந்தால் அந்த நட்பை அங்கு சொல், நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல், நேரடியாக போய் சொல் என்கின்றார்கள் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம். உள்ளத்தோடு வைப்பதல்ல, பாசத்தை மனதுக்குள் வைப்பதல்ல. மனைவியோடு இருந்தாலும் தன்னுடைய மனைவியோடு எவ்வளவு சண்டை பிடிப்பான், கீறு கிழிக்கிற மாதிரி திட்டுவான், கடைசி உன்னோட பாசத்தோட தானே இருக்கிறான் அப்படிமா? அதல்ல, பாசத்தை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். இதுதான் நட்பு, இதுதான் அன்பு. முதல் முதலில் பாசத்தை காட்டுவதாக இருந்தால் நம்முடைய குழந்தையிடம் காட்டுங்கள். அடுத்து விட்டு குழந்தையிடம் காட்டுறதுக்கு பிரயோஜனம் இல்லை. அடுத்த குழந்தை நல்ல தாத்தா என்றோ அல்லது நல்ல அங்கிள் என்றோ சொல்வதற்காக இல்ல, உன் குழந்தைகிட்ட உங்ககிட்ட நல்ல பாப்பா என்று, நல்ல அப்பா என்று, நல்ல ஃபாதர், நல்ல அத்தா என்ற பேர் நீ எடுக்க வேண்டும். இதுதான் ஏழு வயது. அடுத்து அத்திபுகு, அந்த குழந்தைய ஒழுக்க ரீதியாக வளர்க்க வேண்டும். இது இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பணியாளராக சேர்ந்தார்கள். அந்த பணியாளராக சேர்கின்ற போது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக நடந்து கொண்டதே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் சொல்கின்றார்கள், ஒரு நேரத்தில் நான் நபி அவர்கள் ஏவியதை மறந்து செய்யாமல் விட்டிருந்தாலோ அல்லது செய்யாதே என்று தடுத்ததை நான் மறந்து செய்தாலோ ஒரு கோலும் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டிக்க மாட்டாங்க. அவன் மறந்து விட்டிருக்கேன்னு தெரியுது. அனசு சொல்கிறார்கள், மறந்து விட்டு விட்டேன். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க, நினைவா செய்வார்கள். தெரியாம செய்துட்டேன், ஆதம் செய்த மாதிரி. அல்லாஹ்வுடைய மன்னிப்பு இருக்குதா இல்லையா, அது போன்று மன்னிக்கக்கூடிய தந்தையாக நான் மாற வேண்டும். அப்ப முதல்ல நம்முடைய வாழ்க்கை ஒழுக்க ரீதியாக மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் நம்முடைய குழந்தைகளை வளர்ப்பதில் நீங்கள் என்ன சொன்னாலும் சரி உடனே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றாக மாறும் அந்த குழந்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையே முழுவதும் நாம் பல இடத்துல பார்த்திருக்கோம், குலுக்குஹு கான குலுக்குஹு அல் குர்ஆன். உம்முல் முஃமினீன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட அந்த கேள்வியில ரசூலுல்லாஹ்வுடைய குணங்கள் எப்படி இருந்தது, ஒரே வரிதியில சொல்லிட்டாங்க, அவங்க நல்லவங்க, அவங்க குடைவல்லல் உள்ளவங்க, அவங்க சிரிச்ச முகத்தோட இருப்பாங்க, அன்பா பேசுவாங்க, எல்லாருக்கும் கொடுத்து கொடுத்து அப்படிலாம் நிறைய வார்த்தைகளை சொல்லல, ஒரே வரியில கான ஹுலுக்குஹு அல் குர்ஆன், நடமாடும் குர்ஆனாக வாழ்ந்தார்கள். அவருடைய குணமே குர்ஆனாவாக இருந்தது. அது மாதிரி ஒழுக்க ரீதியாக வாழ்ந்தால் நம்முடைய குழந்தை பார்க்கிறது. அப்படி ஜெராக்ஸ் தாங்க, நீங்கள் எப்படி செய்கின்றீர்களோ அதே போன்று நீங்கள் கற்றுக் கொடுக்க தேவையில்லை, இதை செய்யும் சொல்ல தேவையில்லை, நீங்கள் செய்வதை போன்று அந்த குழந்தைகள் செய்யும். இதுக்கு ஒரு கதையாக சொல்லுவாங்க, ஒரு குடும்பமாக போறோம், ஒரு ஹோட்டலுக்கு போறாங்க பிள்ளைகள். போகும்போது அந்த தந்தை ஒரு ஏழை, அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய யாசகம் கேட்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்க்கிறாங்க. பெண்ணை பார்த்தா கிழிஞ்ச உடை. அப்ப அந்த தந்தை என்ன செய்யறாரு, உடனே இறங்கி ஒரு டிரெஸ் கொடுத்து அவங்களுக்கு உணவையும் கொடுத்து அந்த வண்டியில ஏறுகிறது. அந்த தாய் அந்த குழந்தைகள் எல்லாம் பாக்குது. ஹோட்டல்ல போறாங்க, பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல்ல போகும்போது அங்க ஒரு பெண் எப்படி இருக்கா, அரகுற ஆடையில இருக்கிறா. இந்த குழந்தை பாக்குது, நம்ம அப்பா அரகுற ஆடையெல்லாம் கிழிஞ்சும் கந்தளமா இருந்தவங்களுக்கு டிரெஸ் போட்டாங்களா இல்லையா, அதே மாதிரி தன்னுடைய கார்ல இருந்து ஒரு டிரெஸ் எடுத்து அங்க போச்சு. யாரோ சொன்னாங்களா நீ இப்படி செய்ய அப்படின்னு சொல்லல, அது என்ன, அது போட்டது கவர்ச்சியாக அவ போட்டிருக்கா சனிய. ஆனா இந்த குழந்தை என்ன நினைச்சது, ஒரு ஏழைக்கு வறுமையில இருக்கிறவளுக்கு அப்பா போட்டது அறகுறைய உடல் உடை உறுப்பு தெரிந்தால் மறைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த குழந்தைக்கு. ஒரு ஜெராக்ஸ்ங்க, ஜெராக்ஸ்ங்கிறது நம்ம பார்க்கிறோம் அச்சு போல, குழந்தை பிறந்த உடனே சொல்லுவாங்க அச்சு போல அம்மா போல இருக்குது அப்படின்னு அம்மா வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க. இது என்ன சொல்லுவோம், அப்பா போலே உரிச்சு வச்ச மாதிரி இருக்கு இவங்க சொல்லுவாங்க. இது வல்ல குணநலத்தால் உங்களை முழுமையாக கண்காணித்துக் கொண்டு வருகிறது அந்த குழந்தைகள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த விஷயத்துல நாம் ரொம்ப கவனிக்கணும். இந்த விஷயத்துல நாம் கவனிக்காமல் விட்டால் நம்ம குழந்தை நம்மளை கவனிக்குதா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரியாது. அது இயல்பாக நீங்கள் எப்படி பேசுகின்றீர்களோ அதே போன்று பேசும். ஒவ்வொரு குழந்தைகளையும் ஒவ்வொரு வீடுகளையும் பார்க்கிறோம், திடீர்னு நாய் என்று திட்டம், அதையும் குழந்தை தானே நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நாய் இதே திட்டும் போது நாய் பேய் எல்லாம் திட்டுத, ஏன் திட்டுது, அல்லாஹ் வகையா இருக்கிற அந்த குழந்தைக்கு நான் கேக்குறேன். அல்லது வெளியில போய் விளையாடிட்டு வந்ததா, இப்ப ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு குழந்தைகள் திட்டுத, ஏன், ஒன்று கணவன் மனைவியை பார்த்து நாயின்னு திட்டிருப்பான், இல்ல அந்த தாய் வேறொரு பெரிய மகனை பார்த்தோ அல்லது மகளை பார்த்தோ திட்டிருக்கும் நாயின்னு. இது இந்த சின்ன பிஞ்சு குழந்தை இருக்க அது காதால் கேட்ட உடனே ஏதாவது ஒரு கோபத்துல திட்டும் போது நாய் சிரிச்ச மாதிரி பேசும். எங்கிருந்து வந்தது? கற்றுக் கொடுத்தது யார்? நீங்க நாயின் சொல்லுன்னு சொன்னீங்களா? யாராவது சொல்லுவோமா? எந்த பெற்றோர்களை சொல்லுவோமா? உங்களிடத்திலிருந்துதான் கற்றுக்கொள்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் அருமையான முறையிலே அனைத்து தொழில்களையும், ஏன் சுண்ணத்தான தொழில்களை வீட்டில் தொழுவுங்கன்னு சொல்லப்படுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை கபராக்காதீங்கன்னு சொன்னது பெண்களுக்கு இல்ல, ஆண்களுக்கு தானே. பெண்கள் வீட்டிலே தொழுவார்கள், ஆண்கள் வீட்டிலே சென்று தொழுவுங்கள். உங்களை பார்த்து சில பிள்ளைகள் அம்மா பாசமா இருக்கும், சில பிள்ளைகள் அப்பா பாசமா இருக்கும் இல்லையா? அம்மா தொழுகிறதே அந்த பிள்ளைக்கு ஒழுங்காக தெரியாவிட்டாலும் அப்பா தொழுதால் நம்ம பக்கத்துல இருந்து தொழுவதா இல்லையா? எத்தனை குழந்தைகளை பாக்குறோம், தக்பீர் கட்டுறதோ அல்லது சஜதால விழுந்து முழுமையா இன்சான் உடலா படுத்து கிடக்கிறது, அது சந்தோஷமா இருக்குதுங்க. உண்மையிலே அந்த குழந்தைகள் பாக்குறோமா இல்லையா? யாருட்டு குழந்தைய அப்படி விழும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. நம்முடைய குழந்தை அப்படி விழுகிறதா? அது விழாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? நாம் தான் காரணம். நாம் தான், நாம் நம்முடைய வீட்டில ரெண்டு ரக்காயத்து தொழுது இருக்கிறோமா? வித்திர தொழுது இருக்கிறோமா? சிந்திச்சு பாருங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை, பெற்றோர்களே. நாம் தான் அந்த குழந்தைகளுக்கு முதல் வழிகாட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்களே, அது பொதுவாக ஏதோ நான் முஸ்லிம்களுக்கு சொன்ன ஹதீஸ் போல மட்டும், குல்லு மௌலூதின் யூலத் அல் ஃபித்ரா, எல்லா குழந்தைகளும் இயற்கையாகவே பிறக்கிறது, இயற்கையிலே பிறக்கிறது. யுஹப்பிதானிஹி வயுநஸிரானிஹி வயுமஜ்ஜிசானிஹி அபவாஹு. அது யஹூதி ஆக்குறதும் கிறிஸ்டியன் ஆக்குறதும் அபவாஹு மாற்றி வந்துக்கிறது இல்ல. அப்போ அந்த பெற்றோர்கள் தான் என்ன செய்யறாங்க? யஹூதியாக ஆக்குறாங்க. அந்த பெற்றோர்கள் தான் மஜூசியாக ஆக்குறாங்க. இதை பாக்குறோமே எப்படி? அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா, யகுதிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தையா, நமக்கு இல்லையா? நாம் என்ன செய்கின்றோம்? இஸ்லாமிய மார்க்கத்தில் வளர்க்கிறோமா? தாவா பணிகளுக்கு நாம் கொண்டு செல்கின்றோமா பிள்ளைகளை? முதல்ல நம்ம செய்கிறோமா? அதை பாருங்க. நாம் எத்தனை அழைப்பு கூட்டத்திற்கு நாம் சென்றிருக்கின்றோம், இங்கே கூடுகின்றோமே, இதே அளவுக்கு மற்ற நேரங்களில் அந்த சென்ட்ரல் நடக்கிறத அங்கே செல்கின்றோமா, படிக்கின்றோமா? நாம் சென்றால் வீட்டிலிருந்து அந்த குழந்தை கேட்கும், அப்பா எங்க போறீங்க? இப்படி நான் தாவாவுக்கு போறேன். அது மனசுல உடனே அது என்ன செய்ய தங்கும், தாவாக்குண்டு ஒன்னு போகணும். ஏழு எட்டு வயசுல சொல்லும் போது தெரியாதா, நல்லது கெட்டது தெரியாதா? அனைத்தும் தெரியும் கண்ணியத்திற்குரிய தகவல்களே. இதுதான் தகுதி, ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது கற்றுக் கொடுத்து வருவதில்லை, அவைகள் உங்களை பார்த்து படிப்பது, உங்களுடைய குரலை கேட்டு படிப்பது. நீங்கள் குர்ஆனை ஓதினால், வீட்டுக்குள் உட்கார்ந்து ஓதினால், அந்த குழந்தையும் எடுத்து ஆரம்பத்தில் புலமும், அதுக்கு பிறகு ஓத கற்றுக்கொள்ளும். ரொம்ப ஈஸியான விஷயங்களை போட்டு இப்படி மேடை போட்டு நம்ம பேசணும் அவசியம் இல்லைங்க. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம். ஆனால் மார்க்க ரீதியாக நாம் கம்ப்யூட்டர்ல உட்கார்ந்து அடிச்சுட்டு இருக்கோம்டா, அதுவும் வந்து அடிக்குதா இல்லையா? இன்னும் சொல்றதா இருந்தா, நம்ம மொபைல் போன் ரிப்பேர் ஆனா குழந்தைகிட்ட தான் கொடுக்கறோம். எங்களை போல ஆட்கள் மத்தவங்க, நீங்களாம் நல்லா தெரிஞ்சவங்களா இருப்பீங்க, எல்லோரையும் நான் சமமா கருத முடியாது. ஏதாவது ரிப்பேர் சொன்னா ஒன்னும் செய்ய வேண்டாம், வீட்டுல வச்சுட்டு போயிட்டா போதும். அப்ப நீங்க அந்த ஆப்ஷன் பண்ணல, இந்த ஆப்ஷன் பண்ணு, தானா வந்து சொல்லியான பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்துருவான். இது என்ன நடக்குது? யார் கற்றுக் கொடுக்கிறது? அந்த குழந்தைகளை வளர்ப்பது தாய் தந்தையிடத்தில் தான் இருக்கிறது என்பதிலே சந்தேகமே கிடையாது. தாயாக இருக்கட்டும், தந்தையாக இருக்கட்டும், அவர்கள் இறையச்சத்தோடு நாம் இருந்தோமையானால் அந்த குழந்தையும் இறையச்சத்தோடு வாழும், வளரும். அதற்காகத்தான் நாம் முழுமையாக ஈடுபட வேண்டும். அடுத்து சாஹிபுஹு சபஹா, நற்பாக பழக வேண்டும். அந்த குழந்தைகள் ஏதாவது தவறு செய்துவிட்டால், நாலு பேருக்கு மத்தியில் இருந்து ஒரு 14-15 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், அதுக்கு தப்பு செய்தான்னு வைங்க, நமக்கு கடும் கோபம் வரும். தம்பி தப்பு பண்ணா பரவாயில்லடா, அவன் சின்ன பையன் சொல்லுவோம். இயற்கையை சொல்லக்கூடிய வார்த்தை, நீ எரும மாடு போல வளர்ந்துட்டியடா அப்படிமோ, வேற ஏதாவது ஒரு ரெண்டு மூணு வார்த்தையில சொல்லி ஏசுறது பேசுறது. அதோட பாரு, அவனை பாரு, கம்பேர் பண்றது பாரு, அவனும் உன்னோட தான படிக்கிறான் அப்படிங்கிறது. இப்படி என்னடா எல்லாம் நீங்களே சொல்லியிருப்பீங்க, நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. சரியா? இப்படி நாலு பிள்ளைகளுக்கு மத்தியில் இருந்து அந்த குழந்தைய திட்டுனா பேசுனா அது திருத்துவதா? அதான் தர்பியத். உண்மையிலே அது தர்பியத் அல்ல. உங்கள் மீது வெறுப்புத்தான் அந்த குழந்தைக்கு வரும். அம்மா அப்பா எப்படா போவாரு தொலைவாரு, இன்னும் சில குழந்தைகள் நினைக்கும் எப்படா இவர் மண்டை போடுவாருன்னு நினைச்சிருக்கோம். அந்த குழந்தைக்கு தெரியுமா இவர் மோதா போயிட்டா நம்மளை வளர்றதுக்கு கஷ்டம் அப்படின்னு. அந்த அளவுக்கு வெறுப்பை நாம் ஏன் ஊட்ட வேண்டும்? அன்பு பாசம் மென்மை இதுதானே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில முழுமையாக இருந்தது. அந்த நபி வழியிலே வாழ்ந்த நாம் வெறுப்பை ஒருபோதும் காட்டக்கூடாது. கண்ணியத்திற்குரிய சகோதரரே, அடுத்து வெறுப்பை காட்டக்கூடாது என்றா ஒரே செல்லம், அதுக்கு நேர் ஆப்போசிட். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மார்க்கத்தை நடுநிலையாக ஆக்கி வச்சிருக்கான் நமக்கு. வகதாலிக ஜஅல்னாகும் உம்மத்தன் வஸதா, நடுநிலையான ஒரு மார்க்கம். எதிலுமே வச்சா குடுமே அடிச்சா மொட்டைங்கிறது கிடையாதுங்க இஸ்லாத்துல. நடுநிலையான ஒரு மார்க்கம். அப்ப கண்டிப்பு ஒருத்தன் இருந்தான்னா இன்னொருத்த எப்படி இருக்கு? செல்லம். அவன் என்ன கேட்கிறானோ அதெல்லாம் வாங்கி கொடுக்குது. புதுசா என்ன ஒரு மொபைல் வந்ததா அதை வாங்கி கொடுப்பான், லேப்டாப்பா அதை வாங்கி கொடுப்பான். எது என்ன தகுதி என்ன சக்தி அவனுக்கு இருக்கிறது என்று பார்ப்பதில்லை, கொடுக்கிறோம். அந்த மோகத்துலதான் இப்ப இந்த காலத்தினுடைய குழந்தைகள் இருப்பதையே பார்க்கிறோம். அன்று முண்டாசு புலவன் ஒருத்த பாடுனா என்னது, தமிழர் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்னா. இப்ப உள்ள அந்த இளைஞர் சமூகம் எல்லாமே குனிந்த தலை நிமிராம இருக்கிறதான் பாக்குறோம். குனிந்த தலை நிமிராம இருக்கிறது அன்றைய காலத்துல பெண்கள் மனப்பெண்களுடைய நிலை இருந்தது. இப்ப மனப்பெண்களா இருக்கக்கூடியவங்களே முடிஞ்சு போச்சு, ஆட்டமும் பாட்டத்தோட எப்படி இருக்காங்க, ஜாலியா இருக்கிறாங்க. பெண்களுடைய நிலை அப்படி மாறி போச்சு. ஆனா அந்த இளைஞர் ஆண்களோ அல்லது மற்ற பிள்ளைகளோ எப்படி இருக்காங்க? குனிஞ்ச தலை நிமிராம ஒரு சமூகமா மாறிட்டாங்க. என்ன எதை நீங்க பேசினாலும் சரி, ஏ நீ டியூஷன் போனியா இதான் பாப்பா, என்னடா வாட்ஸ்அப் அல்லது பேஸ்புக் அல்லது ஃபுல்லா அந்த கேம் இதுலயே மூழ்கி இருப்பான். ரெண்டாவது கேட்டான் என்ன, அப்பதான் அவனுக்கு காதல் விடும், என்ன அப்படின்னு தான் கேட்பான். இந்த நிலையில குனிஞ்சத்தலை நிமிராத ஒரு சமூகமாக மாறிவிட்டத காரணம் யார்? அந்த குழந்தை சம்பாதிச்சா அந்த மொபைல் வாங்கினா? கேட்கிறேன், யார் காரணம்? செல்லம், பெற்றோர்களுடைய செல்லம். அது என்ன கேட்கிறதோ அதான். அதை வச்சுக்கிட்டு இப்ப நம்ம சமீபத்தில் பார்த்தோம் இந்த மொபைல்ல இப்ப ஒரு மோகம், செல்ஃபி மோகம். அது வந்து அவனுக்கு வரைக்கும் இந்த கடைசி மோடி வரைக்கும் போயிடுச்சு இல்லையா, பார்க்கறமா இல்லையா. அந்த செல்ஃபி மோகத்துல என்ன ஆச்சு? இப்ப சமீபத்தில் ஒரு போன வாரத்துக்குள்ள அல்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு கூட்ஸ் ட்ரெயினுக்கு மேல ஏறி நின்று 14 வயசு சகீல் என்கின்ற ஒரு பையன் செல்ஃபி எடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஏறினா கூட்ஸ் ட்ரெயின் மேல பிரெண்ட்ஸுகளுடைய உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு மேல ஏறினா அவன் ஒரு ஆளு நான் எடுக்கிறேன் பாருன்னு போனான். போனா வலுக்கிற மாதிரி இருந்தது, ஏதாவது ஒரு துடுப்பு பிடிக்கணுமா இல்லையா, மேல பிடிச்சான். அது எலக்ட்ரிக் ட்ரெயின் பார்த்தோமா இல்லையா. இதுக்கு காரணம் யாரு? எவ்வளவு பார்த்து பதித்து வாழ்ந்த வளர்த்த அந்த குழந்தை கண் முன்னால அந்த மற்ற நண்பர்கள்லாம் ஓடிட்டான் பயந்து. கிடைக்கிற போலீஸ் வரும்போது கூட தாயினுடைய போன் நம்பரை கொடுத்துட்டு தான் அந்த பிள்ளை மோதா போயிருக்கு. இப்படி ஒரு செய்தி இது. அப்ப இந்த மொபைல்களுக்கெல்லாம் காரணம் யார்? ஏன் இந்த நிலை? ஒரு தேவை அவசியம் இருந்தால் கொடுக்க வேண்டும், இல்லைன்னு சொல்லல. இஸ்லாத்துல வந்து டெக்னாலஜிக்கு எந்த ஒரு காலத்திலையும் விரோதம் கிடையாது. இஸ்லாத்துல எல்லாம் அனுமதி இருக்கிறது. எல்லா விஷயத்திலும் அனைத்து காரியங்களையும் இரண்டு இருக்கு, நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்கிறது, இரண்டையும் பார்க்க வேண்டுமா இல்லையா. அப்ப அந்த குழந்தைக்கு செல்லம் கொடுக்கின்ற காரணத்தினால் நாம் அதிகமாக இழப்புத்தான் அதிகம். அந்த குழந்தை தருதலையாக வளர்வதற்கு காரணம் செல்லம். எம்மகன் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தா எம்மகன் செய்ய மாட்டான் அப்படின்னு அவனுக்கு என்ன சப்போர்ட்டா பேசுறது? கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, முதல்ல செல்லத்தை குறைத்து விடுங்கள். கண்டிப்பு என்றால் கராராக நாலு பேருக்கு மத்தியிலிருந்து கண்டிக்காதீர்கள். இவைகள் பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ரெண்டு விஷயமே உங்களுக்கு போதும் என்று நினைக்கின்றேன். இன்னும் எத்தனையோ விஷயங்களை அடுக்கிக்கிட்டே போகலாம். இன்னும் சொல்வதாக இருந்தால், ஒரு வயதுக்கு வந்துட்டானா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கு மத்தியில் அந்த குழந்தையுடைய விஷயத்துல இவங்க சண்டை பிடிச்சுக்கலாங்க. விக்ரமா இல்லையா, ஒண்ணு தாய் அவனுக்கு சப்போர்ட்டா இருப்பான், இல்லன்னா தந்தை சப்போர்ட்டா இருப்பான். அவனுடைய தப்பை கண்டிக்கக்கூடிய ஒரு பண்புல கணவன் மனைவி ரெண்டு பேரும் சண்டைக்குவாங்க. அப்ப அதுல அவன் குளிர் காஞ்சிக்கிடுவான். நம்ம என்ன தப்பு செய்தாலும் நமக்கு ஒரு ஆள் என்ன இருக்கு, 50% சப்போர்ட் இருக்குது. அவன் மேலும் தப்பு செய்ய ஆரம்பிப்பான். அவ தாய் தந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகளுக்கு மத்தியில் இருந்து நமக்கு மத்தியில் என்ன செய்யக்கூடாது, சண்டையிடக்கூடாது. தனியில இருந்து நாம் என்ன செய்து கொள்ளலாம் என்று ஒற்றுமை வேண்டும். அதுதான் ஆரம்பத்தில் சொன்னேன், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து தன்னுடைய குழந்தை வளர்க்கின்ற போதுதான் அந்த வளர்ப்பு சிறந்த வளர்ப்பாக அமைந்து விடுகின்றது. இல்லை என்றால் அந்த வளர்ப்புல நம்ம ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டவர்களாக ஆகின்றோம். எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தை வளர்ப்பு என்கின்ற இந்த விஷயத்துல நபிமார்கள் எவ்வாறு தங்களுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தார்களோ அந்த அடிப்படையில நம்முடைய குழந்தைகளை நாம் வளர்ப்பதற்கு முயல வேண்டும். இன்னும் நேரம் இருக்கின்ற காரணத்தினால சில விஷயங்களை என்ன செய்யணும், அதிகமாக பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த குழந்தைகளை வளர்ப்பது ஒழுக்கு முறையில, ஒழுங்கான ஒரு முறையில தர்பியத்துல வளர்ப்பதாக இருந்தால் நாம் ஏதோ மஞ்சனம் மாயம் அப்படி மாய ஜாலத்தால மாத்திர முடியாது. இப்ப இதுவரைக்கும் வளர்த்திருக்கிறோம், எப்படி வளர்ந்திருக்கிறான், அந்த மொபைலோட விளையாடக்கூடியவனாகவே அல்லது வேறு விளையாட்டு போக்குகளிலே வாழ்ந்தவனாக, படிப்புல அக்கறை இல்லாதவனாக இப்படி வாழ்ந்த அந்த குழந்தைய நாம் இப்ப திருத்தணும் அப்படின்னு சொன்னா ஏதோ மோடி வித்த காட்டு என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது. மாயா ஜாலத்தால என்ன செய்ய முடியாது, மாத்த முடியாது. அப்ப அதுக்கு சில காலங்கள் நமக்கு என்ன செய்யணும், தேவை. அந்த காலங்களால் என்ன செய்ய முடியும், கவலைப்பட்டு உண்ண முடியாது. பெற்றோர்கள் என் மக்கள் இப்படி போயிடுச்சு, அவங்க மக்கள் தங்கச்சி மக்கள் இப்படி இருக்குது, அண்ணன் மக்கள் நல்லபடி வளர்ந்திருக்க, என் மகன் வந்து இப்படி போயிட்டானே, இப்படி கவலைப்பட்டாலும் நடக்காது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நாம் நம்முடைய குழந்தை வளர்ப்பதாக இருந்தால் முதல் முதல்ல தந்தைகள் பெற்றோர்கள் பிரார்த்தனை இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யணும். ஏன்னா நபிமார்கள் தங்களுடைய குழந்தைகளை எப்படி வளர்த்திருக்காங்க, எப்படி வளர்த்திருக்காங்க, துஆக்கள் மூலமாகத்தான். இறைவனிடத்தில் எல்லாத்தையுமே என்ன செஞ்சாங்க, வச்சுட்டாங்க. வச்சு தங்களுடைய வாழ்க்கைய முழுமையாக அல்லாஹ்வுக்கு அடிபணிந்து அவங்க வாழ்ந்தாங்க என்கின்ற அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். அடுத்து அந்த குழந்தையை வளர்க்கறதுல நாம் நம்முடைய நிலைமை என்ன, ரொம்ப கராராக பேசக்கூடியவர்கள் இன்னொரு முறையை பார்ப்பாங்க, நேரடியாக பேச வேண்டாம், அந்த அந்த மக எங்க போறான், யாரோட சேர்றான், என்னென்ன பண்ணுகிறான், இவைகளெல்லாம் பார்க்கணுமா பார்க்க கூடாதா என்றால் எல்லோரும் சொல்லுவீங்க ஆமா பார்க்கணும். அவன் என்ன செய்யணும், எந்த நண்பர்களோடு அவன் பழகிறான் அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்கறது கூட தவறுங்க. ஏன்னா உங்களுடைய குழந்தைய நீங்கள் சந்தேகப்படாதீர்கள். சிசிடிவி கேமரா போல நீங்க பார்க்கக்கூடாதுங்க. கண்காணிப்பு ரொம்ப அகோரமாக இருந்திருக்கூடாது. அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் நாம் பார்த்து திருத்தணும் என்றால் ஒரு காலமும் முடியாது. நாம் சில விஷயங்களிலே அவனை விட்டு கொடுத்து பார்க்கணும், தூரமாக இருந்து பார்க்க வேண்டும். அவன் ஒவ்வொரு நிலைமையிலையும் எப்படி இருக்கிறான் என்கின்ற அந்த நிலையை விட்டுவிட்டு நம்முடைய பார்வை தூரத்திலிருந்து, சரி இந்த நண்பர்களோடு இருக்கிறானா, அதை உடனே நம்ம திருத்தணும் பார்க்கக்கூடாதுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாய்மார்களுக்கு கூட சொன்னாங்களா இல்லையா, பெண்கள் எப்படி படைக்கப்பட்டாங்க, விலா எலும்பினால் படைக்கப்பட்டார்கள். அவர்களை நீங்கள் திருத்துவதாக இருந்தால் எப்படி திருத்தணும், அன்போடு தான் திருத்தணும். ஒரேடியா நீ செய்வது தவறு என்று நாம் முற்றுப்புள்ளி வைத்தால் அவர்கள் முறிந்து விடுவார்கள், அந்த எலும்பு முறிந்து விடும். இல்லை, நாம் திருத்தாமல் அன்பும் பாசமும் நம்ம இடத்துல மூழி இருக்கிற காரணத்தினால அப்படி விட்டுவிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த எலும்பு வளைந்த எலும்பாகவே மாறிவிடும். ஒரு காலமும் உங்களால் அவர்களை திருத்தவே முடியாது என்கின்ற அந்த செய்தியை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். இந்த விஷயத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கிற போது நம்முடைய மக்களை நம்ம என்ன செய்யணுங்க, திருத்துவதற்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். உடனே திருத்தணும் பார்க்கக்கூடாது, பொறுமை வேண்டும், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இந்த அடிப்படையில் வாழ்ந்தால்தான் இன்றைய சமூகத்தில் நாம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம், விஞ்ஞான காலகட்டம் எப்படி உள்ள ஒரு காலகட்டமா இருக்குது நாம் பார்க்கிறோம். இப்ப எல்லா இடத்திலையும் வாட்ஸ்அப் என்றும் பேஸ்புக் என்றும் ட்விட்டர் என்றும் அது என்றும் இது என்றும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இதுல வந்து இந்த சமூக நலன்களே இறந்து போயிருக்குது. அப்ப நம்ம குழந்தை அந்த சமூகத்தில்தான் வாழுது. ஒரு ஆக்சிடென்ட் நடந்தா கூட, ஒரு விபத்து நடக்குது, அந்த நடந்தால் உடனே என்ன செய்யணும், உதவிக்கு போகணும் இல்லையா. இப்ப போன் இருக்குது, அந்த மொபைல் என்கிற போனு, இதை வச்சு நம்ம என்ன செய்யலாம், உடனே போலீஸ்க்கு போன் பண்ணி கூப்பிடலாம். உடனே அழைப்பு என்ன செய்யும், போலீஸோ அல்லது வேற எந்த ஒரு தேவையோ ஆம்புலன்ஸோ எல்லாம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும். இப்போது உள்ள நிலைமை என்ன தெரியுமா, முதல் முதல் செய்தி தரக்கூடியவர்களாக நம்ம மாறுகிறோம். அந்த வாட்ஸ்அப்ல அந்த விபத்தை உடனே நினைச்சான், அந்த இத கேமரா பிடிக்கிறான், உடனே வாட்ஸ்அப்ல அனுப்புறான். அங்க நடந்தது ஏழை காலம் சொன்னா 7:20 ஊருக்கெல்லாம் தகவல் போயிருது, ஊர்ல இருந்து இங்க வந்துருது. எது இழந்து போச்சு, மனித நேயம் இழந்து விட்டது, மனித நேயம் இல்லாமல் போய்விட்டது. இந்த மனித நேயம் வளர வேண்டும் என்றால் அங்கே உதவிக்கரம் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த சூழலை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய காலத்தினுடைய ஒரு அவசர தேவையாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது மட்டுமல்லாம நம்முடைய மக்களை நம்ம பார்க்கிறோம், இந்த சமூகம் வந்து எப்படிலாம் கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறது. நாம் அடுத்த மக்களை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க, பெற்றோர்கள் என்னுடைய மக்கள் திருந்தலையே அவன் திருந்திருக்கிறானே அப்படிங்கிற இந்த புறாம இருக்கக்கூடாது. புறாமையே முதல்ல ஒழிச்சிருங்க. நம்முடைய மக்கள் நாம் பிரார்த்தனை செய்தால்தான் நம்முடைய குழந்தை நல்லபடி இருக்குமே தவிர, அடுத்த குழந்தைகள் அவன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல மார்க் எடுக்கிறான், நல்ல ஓய்திருக்கான், புறாம கூட புறாமங்கிறது நம்மையே அழித்து விடும் அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கிறாங்க. புறாம என்பது அதுக்கு ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். ஒரு ரஷீத் ஹாரூன் என்கின்ற அவருடைய காலத்தில் இருந்த சம்பவம், அங்கு அமைச்சர் இருக்கிறார், அவரிடத்துல ஒருவர் அடிக்கடி வருவார். வந்தவர் அருமையான காரியத்தில் அருமையான ஆலோசனை சொல்லி மன்னர் இடத்துல நல்ல பேர் எடுத்துட்டார். எடுத்த பிறகு அவருக்கு நல்ல பரிசுகள் கிடைக்கிறது, பரிசுகள் கிடைக்கிறது. இதை அந்த அவையில் இருந்த அந்த அமைச்சர் புறாம கண்ணோடு பார்த்தார். பார்த்து என்ன செய்தார் தெரியுமா, அந்த ஆளை அழைச்சி சிப்பாயின்னு வச்சுக்கல, சிப்பாய் அழைச்சி வீட்டுல விருந்துக்கு கொடுக்கிறார். விருந்து கொடுத்தா பூண்டு, ஃபுல்ல பூண்டு அரைச்சி கொடுத்துட்டார், கொடுத்து சாப்பிட வச்சாச்சு. சாப்பிட்டா நான் கட்டி, அப்போ இந்த ஆளுகிட்ட சொல்றாப்ல, நீ இதே வேகத்துல மன்னர்கிட்ட போகாத, நாற்றம் அடிக்கும், நாற்றம் அடிக்கும், அதனால தூரமா இருந்துக்க, இந்த பூண்டு வாசம் நாத்த அடிக்குதா இல்லையா என்று சொல்லிவிட்டார். அங்க அவனுக்கு முன்னாடி மன்னர்கிட்ட போய் என்ன சொன்னார் தெரியுமா, இந்த பாரு உன்னை பத்தி நாட்டு மக்கள் சொல்றான், உன் வாயிலிருந்து துர்நாற்றம் அடிக்குது, அதனால எப்பவுமே வாய் மூடிக்கிட்டு தான் உங்கள்கிட்ட இருந்து பேசுவான், அவனை பத்தி நீ என்ன செய்யாத, நம்பாத, நீ அவனுக்கு இவ்வளவு பரிசு கொடுத்துருக்கு. புறாமையினால் ஏற்படக்கூடிய ஒன்று சொல்றான். மன்னரிடத்தில் இவர் போகிறார், போன உடனே இவன் வாயை பொத்திக்கிட்டு பேசுறான். ஏன், இவரோட வாயிலிருந்து நாற்றம் போயிருமே அது போகக்கூடாதுன்னு வாயை பொத்திக்கிட்டு பேசுறான். மன்னர் பாக்குறான், அடே நம்ம அமைச்சர் சொன்னது சரிதான், இவன் ஊரெல்லாம் என்ன செஞ்சிருப்பான், நம்மளை பத்தி பத்தி வச்சிருப்பான் அப்படின்னு சொல்லி உடனே ஒரு தபால் எழுதி இந்த தபால கொண்டு வரக்கூடியவரை கொலை செய்து விடுங்கள், வெட்டி விடுங்கள், தலை வெட்டி விடுங்கள் என்று செய்தியை எழுதி அந்த ஆளுகிட்ட சிப்பாயிட்டே கொடுத்து ஒரு ஆள்கிட்ட கொடுக்க சொல்றாங்க. யாரு தலையை வெட்டணுமோ அவன்கிட்ட கொடுக்க சொல்றான். இவரு என்ன செய்யறாரு, சந்தோஷமா நமக்கு ஒரு பதவி உயர்வு கிடைச்சிருக்குங்கிற எண்ணத்துல இவர் போறாரு. போன உடனே வாசல் நின்றவன் அந்த அமைச்சர் கேட்கிறான், இந்த மன்னர் என்ன சொன்னார், என்ன செய்தார், உன்னை திட்டினாரா பேசினாரா, எதுவுமே பேசல, இந்த தபாலை கொடுத்து இன்ன ஆள்கிட்ட கொடுக்க சொன்னான். அப்ப அந்த புறாம உள்ளவனுக்கு இன்னும் புறாம என்ன வருது, இந்த லெட்டரு பெரிய பதவி உயர்வுக்கா இருக்கும், இவன் ஏன் கொடுக்கணும், நம்ம போய் கொடுப்போம் அப்படின்னு இவன் என்ன செய்தான், முந்தி போய் கொடுத்தான். கொடுத்தா என்னாச்சு, புறாமை தன்வினை தன்னை சுடும் என்கின்ற அடிப்படையில் ஏற்படுங்க. அதனால கண்ணியத்திற்குரிய பெரியவர்களை சகோதரர்களை, என்றுமே நம்முடைய குழந்தை வளர்ப்பதற்கும் நாம் தான் கவலைப்பட வேண்டும், நாம் தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும், நாம் தான் நம்முடைய குழந்தையை பார்க்க வேண்டும். அடுத்தவர்களுடைய குடும்பத்தினுடைய குழந்தைகளை பார்த்து புறாமைப்படக்கூடாது, புறாமை இருக்கவே கூடாது. வணக்க வழிபாடுகள் வேண்டுமானால் நாம் புறாமையா இருக்கலாம். அந்த குழந்தைய ஹாஃபிஸ் ஆக்கியிருக்காங்களே, நம்முடைய குழந்தை ஹாஃபிஸ் ஆக்கணும். அந்த குழந்தைய மார்க்க ரீதியாக படிக்க வச்சிருக்கிறாங்களே, நாம் மார்க்க ரீதியாக படிக்க வைக்கணும். இந்த எண்ணம் வளர வேண்டுமே தவிர உலக ரீதியான எந்த புறாமையும் இல்லாமல் நம்முடைய மக்களை நாம் வளர்ப்பதற்கு பொறுமையும் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஒழுக்க சீலர்களாகவும் வணக்கசாலிகளாகவும் நாம் வாழ்ந்தால் நம்முடைய குழந்தையும் அதே போன்று வாழும் என்கின்ற இந்த உபதேசத்தோடு, அது உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த உபதேசம் எனக்கும் என்னுடைய குடும்பத்தாருக்கும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் இந்த உபதேசம் இருக்க வேண்டும். இன்னும் நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இந்த உபதேசத்தை எடுத்து வைக்கின்றேன். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம்முடைய மக்களை சாலிஹான மக்களாக ஆக்கி நம்முடைய மரணத்திற்கு பிறகு நமக்காக துவா செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அனைவருக்கும் ஆக்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.